இன்றைக்கு நாம பார்க்க போகிற செய்திக்கு ஒரு புதுமையான தலைப்பு, ஹீரோவா அல்லது வில்லனா, அதுதான் இதுக்கு தலைப்பு. ரெண்டு ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை இதுவரையும் பார்த்திருக்கிறோம் கடந்த சில வாரங்களா. இப்ப 9வது 10வது அதிகாரங்களுக்கு நாம போக போகிறோம். உண்மையிலேயே நீங்க கூட்டம் முடிந்த பிறகு கூட இதை நீங்க ரெண்டு அதிகாரங்களையும் நீங்க வாசிப்பது இந்த செய்தி பற்றி உங்களுக்கு மேலும் தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். ஆகவே அந்த பகுதிகளை வாசிக்க மறந்துடாதீங்க. இந்த பகுதியில நம்ம முக்கியமா பார்க்கிற மனிதனுடைய பெயர் யெகு என்பது, ஆங்கிலத்தில் ஜீஹு என்று இருக்கிறது, தமிழ் வேதத்தில் அவனுக்கு யெகு என்று பெயர் இருப்பதாக பார்க்கிறோம். இந்த ரெண்டு அதிகாரங்கள், ரெண்டு ராஜாக்கள் 9, 10 அதிகாரங்களை நம்ம வாசிக்கிற பொழுது நம்மை ஆளுகின்ற கர்த்தர் பழிவாங்குதலின் தேவனாக இருப்பதை பார்க்கிறோம். பொதுவா உலகத்திற்கு மனிதர்களுக்கு ஆண்டவர் கோபம் உள்ள வருங்கிறதை ஏற்றுக்கொள்வதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே கிறிஸ்தவர் மத்தியில கூட சில பேர் தப்பான எண்ணத்தோட ஆண்டவர் அன்பு மட்டும் காட்டுகிறார், அவர்கள கோபமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் பழிவாங்குகிற தேவன், பழிவாங்குதல் எனக்குரியது என்று புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனமே இருக்கிறது. அது ஆண்டவருக்குரியது, மனுஷன் யாரையும் பழிவாங்க கூடாது, அது கர்த்தருக்கே உரியது என்று பார்க்கிறோம். அந்தபடியாக அந்த பழிவாங்குகிற தேவன் தன்னுடைய மனித கருவியான யெகுவை பயன்படுத்தி ஆகாபினுடைய வீட்டை இல்லாமல் செய்தத நாம இந்த பகுதியில வாசிக்கிறோம். ஆகாபுவனுடைய வம்சத்தாரையை இல்லாமல் பண்ணினது மட்டுமல்ல, யோராம், அகசியா, எசபேல், ஆகாபினுடைய 70 குமாரர்கள் எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் அழித்து நிர்மூலமாக்குனத நாம வேதத்துல பார்க்கிறோம். இத செய்வதற்காக இப்படி இந்த ஆகாபினுடைய வம்சத்தை இல்லாமலாக்குவதற்கு அழிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்திய மனிதன் யெகு என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த 10வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டு போகிற பொழுது இந்த யெகு என்று சொல்லப்படுகிறவன், அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தவன், அவன் பல பேரை தொடர்ந்து கொலை செய்து கொண்டே போனான். ஆகாபினுடைய வம்சத்தை மட்டும் அழிக்கவில்லை, அவன் தொடர்ந்து அநேகரை இல்லாமலாக்கி கொண்டிருந்தத இந்த 10வது அதிகாரம் பூரணமாக வாசித்து பார்க்கிற பொழுது தெரியும். 2 ராஜாக்கள் 10:30 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யெகுவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து, என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாவின் குடும்பத்துக்கு செய்தபடியால் உன் குமாரர் இஸ்ரவேலருடைய சிங்காதனத்தின் மேல் 4 தலைமுறையாக உயிர்த்திருப்பார்கள் என்றார். ஆகவே இவன் இப்படி யெகு இப்படி செய்ததுக்காக அவனுடைய குமாரர்கள் 4 தரமுறையில இஸ்ரவேல் சிங்காதனத்தில் இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறத இங்க வாசிக்கிறோம். அந்த நிச்சயமாக ஆண்டவர் இப்படியாக ஆகாபினுடைய குடும்பத்தை அவனுடைய வம்சத்தார அழிக்க வேண்டும் என்று சொன்னார் என்பத வேதத்துல நிச்சயமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் அதே 2 ராஜாக்கள் 10:31-32 வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆனாலும் யெகு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளில் எல்லாம் முறியடித்தான். இப்ப இந்த ரெண்டு பகுதிகளையும் நம்ம பார்க்கிற பொழுது என்னடா ஒரு பகுதியில ஆண்டவர் ஆகாபின் குடும்பத்தையே இல்லாமாக்குன்னு சொல்லி அதுக்காக அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னவர் இப்ப இந்த 31வது 32வது வசனங்கள்ல அவன் இருதயம் சரியில்லை. அதனால இஸ்ரவேலில் நாட்கள குறைந்து போக பண்ணினார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இது ஒன்றுக்கொன்று முரண்படுகிற மாதிரி இங்க இருப்பத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்ப்பது அவசியம். இது வந்து ஓசியா, ஆங்கிலத்தில் ஹோசியான்னு சொல்லுவோம். அந்த ஓசியா முதலாவது அதிகாரத்துல 4 வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பேரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் ஏகுவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரத்தை ஒழிய பண்ணுவேன். ஆகவே இந்த கடைசியா வாசித்த இந்த 2 பகுதிகளின் படி நாம் பார்க்கிற பொழுது கர்த்தருக்கு ஏகுவின் மேல ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு அவனை பிடித்தமில்லாம இருந்ததை பார்க்கிறோம். இதை எப்படி நம்ம விளங்கி கொள்வது? ஏன் ஒரு பக்கத்துல ஏகுவையே ஆகாபினுடைய வம்சத்தை இல்லாம பண்ணு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன தேவன், இன்னொரு பக்கத்துல அவனை எனக்கு பிடிக்கல, அவனுக்கு நாட்களையே இஸ்ரவேல்ல குறைக்க போறேன்னு சொல்லி இருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த மாதிரி நம்முடைய கண்களுக்கு சிக்கலாகவோ முரண்படுகிறது மாதிரி சில பகுதிகள் தெரிய வரும் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்து கொண்டு வருகிறோம். 2 காரியம் இங்க முக்கியம் இந்த இடத்துல. முதலாவது, இப்படி முன்னுக்கு முன் முரணாக 2 பாதியர் சொல்லுகிறத பார்த்த உடனேயே, ஓ வேதம் தான் தனக்கு முரணாக பேசுகிறதோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைப்பதுதான் தவறு. சில பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியான ஒரு எண்ணம் இருப்பதனால அந்த வேத பகுதிகளுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து விடுகிறார்கள். ஆனா வேத கிறிஸ்தவர்கள், வேதம் கர்த்தருடையது, அதில் எந்த விதமான குறைபாட்டுக்கும் இடமில்லை, அது உண்மையே சொல்லுங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கணும். நீங்க ரொம்ப பேருக்கு அது இல்லை. ஆகவே நம்முடைய குறைபாடு உள்ள இருதயத்தையும் குறைபாடு உள்ள பார்வையும் வைத்து வேதம் தவறானதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு ஒரு நாளும் வரக்கூடாது. வேதம் தவறுகளே இல்லாத தேவனுடைய வார்த்தை. அது தொடர்ந்து முறையான காரியங்களை சரியாகவே பேசிக்கொண்டு போகும் என்பது நமக்கு அந்த விசுவாசம் இருக்கும். உண்மையிலேயே ஏகுவனுடைய வாழ்க்கையை, அவன் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் இந்த அதிகாரங்கள்ல நம்ம ஆழமாக வாசித்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது உண்மை, அவனை பற்றிய உண்மை நமக்கு இலகுவாகவே தெரிய வரும். இனி 2வது, நம்ம நினைக்க கூடாது, சரி ஆண்டவர் ஏகுவ ஆகாபுவின் வம்சத்தையே இல்லாமல் செய் என்று சொன்னது உண்மைதான், இருந்தாலும் அவர் ரத்தமே கொட்டாம அவன் அப்படி செய்திருக்கணும்னு எதிர்பார்த்தாரோ அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அப்படி செய்யன்னு சொன்ன ஆண்டவர் அவனை பிறகு எனக்கு பிடிக்கல, அவன் செய்தது பிடிக்கல, ஆகவே இஸ்ரவேலின் நாட்களை குறைய பண்ண போகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆகவே சில பேர் ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க, ஓஹோ இந்த இவனை ரத்தம் கொட்டத்தான் வேணாம்னு சொன்னாரோ என்றும் நினைக்க கூடாது. ஏன் ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், ஆகாபின் வம்சத்தை நீ நிச்சயமாக இல்லாமலாக்கும், அதுதான் நான் அவனுக்கு கொடுத்திருக்கிற தண்டனை. இப்ப 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 17 வசனத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னு பாருங்க. சம்பவிப்பதாவது, அப்படிதான் அது ஆரம்பிக்கிறது, இப்படி நடக்கணும்னு அர்த்தம். ஆசிரியலின் பட்டயத்துக்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். அது எலிசா தீர்க்கதரிசி. நீ தொடர்ந்து அதே 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 21லிருந்து 24 வரையும் வாசித்தா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். யெஸ்ரபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் யெஸ்ரபேலை யெஸ்ரயேலின் மதில் அருகே தின்னும், ஆகாவின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனின் நாய்களும் வெளியிலே சாகிறவனே ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். இப்ப வேதத்துல தெளிவாகவே எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். யெகூ இஸ்ரவேலினுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவனுக்கு தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக வந்தது. அது 2 ராஜாக்கள் 9 அதிகாரத்தில் 7-8 வசனங்கள்ல பார்க்கிறோம். நான் என் ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளின் ரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் ரத்த பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாவின் குடும்பத்தை அழித்துவிடக் கடவாய். ஆகாவின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாவுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இல்லாதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாவின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்திற்கும் சரியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். இவ்வளவு வசனங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த முன்னுக்கு பின்னாக இந்த முரண்படுகிறது போல தென்படுகின்ற இந்த முரண்பாட்டுக்கு தீர்வு என்ன? எப்படி ஆண்டவர் ஒரு பக்கம் யெகூவை பாராட்டி பேசுகிறார், இன்னொரு பக்கத்துல அவன் அந்த அளவுக்கு ரத்தம் சிந்தியதற்காக அவனை குறைவாகவும் பேசுகிறார்? உண்மையிலேயே கர்த்தர் அவனை பாராட்டினாரா, அதே நேரம் அவனை கண்டித்தும் பேசினாரா? ஆரம்பத்துல அவனுக்கு சார்பா இருக்கிறது மாதிரி சொல்லி கடைசியில அவனை நிராகரித்தாரா? எந்த விதத்துல இத நம்ம பார்ப்பது? சில நேரங்களில் நம்ம வேதத்தில் உள்ள மனிதர்களை, வேதத்தில் வருகிற எல்லா மனிதர்களையும் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் வாசித்து பார்க்கிற பொழுது உடனடியாகவே அது நல்ல நடவடிக்கையா அல்லது மோசமான நடவடிக்கையான்னு தீர்மானித்து விட முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. எப்பவாவது அப்படி யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இது என்னடா, இது இவனுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கிற நேரம் இது நல்லதா இல்லது கெட்டதுல போய் முடிய போகிறதான்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். சில நேரங்கள்ல அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தா எல்லாம் மோசமானதா தெரியும். அதே மனிதருடைய சில நடவடிக்கைகள் நல்லதாகவும் தெரியும். ஆகவே நமக்கு இது நல்லதா இல்லது மோசமானதான்னு தீர்மானிக்கிற ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. ஆக வேதத்துல நம்ம வாசிக்கின்ற மனிதர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் குழப்பமாகத்தான் நமக்கு தெரியும். ஏன்? மனிதனே குழப்பமானவன் தான். அவன் பாவத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே ஒரு பிரச்சனையான சிக்கலான மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். சில நேரங்களில் பார்க்கிற பொழுது அவனுடைய மோட்டிவ், அவருடைய எண்ணங்கள் நல்லதா படும், வேறு சில நேரங்களில் அவருடைய நோக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையானதாக நமக்கு தெரியும். இருந்த பொழுதும் இந்த யேகுவை குறித்த இந்த கேள்விக்கு நாம பதிலளிக்க வேண்டியது அவசியம். அவன் உண்மையிலேயே ஒரு ஹீரோவா அல்லது அவன் ஒரு வில்லனா? இந்த கேள்விக்கு நம்ம இந்த வேத பகுதியிலிருந்து பதில் தேட முயற்சி செய்வோம். 10வது அதிகாரம், அதாவது 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் இதுக்கான விளக்கங்களை நமக்கு தருகிறது. சரியாக அதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது சில முக்கியமான உண்மைகள் இந்த யேகுவை பற்றி நாம தெரிந்து கொள்ளுகிறோம். அதுல முதலாவது இதுதான், யேகு ரத்தம் கொட்டுவதை மிகவும் விரும்பியவனாக இருந்தான். அவனை குறித்து நம்ம தொடர்ந்து வாசிக்கிற பொழுது இஸ் அ மேன் ஹூ இஸ் ஆஃப்டர் பிளட் என்ற மாதிரியாக பார்க்கிறோம். ரத்த வெறி பிடித்தவன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது உண்மையிலேயே யேகுவை பொறுத்த அளவுல ரொம்பவும் பொருந்தும். அவனுடைய கையெல்லாம் ரத்தம் தோய்ந்த கையாக இருந்தது. அவனுக்கு அதுல ரொம்ப விருப்பம் இருந்தது. விருப்பத்தோட மற்றவர்களை அழிப்பதுல அதிகமாக ஈடுபாடு காட்டினார். எங்க யார அழிக்கலாங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேவனுடைய வார்த்தை முதல்ல தீர்க்கதரிசியான எலியாவுக்கு வந்ததை பார்க்கிறோம். அதாவது ஆகாபுனுடைய வம்சத்தை இல்லாமலாக்கணும்னு கர்த்தர் சொன்னது முதல்ல தீர்க்கதரிசியான எலியாவுக்கு வந்தது. அதற்கு பிறகு எலியாவுக்கு பிறகு தீர்க்கதரிசியாக வந்தவர் தான் எலிசா. அந்த எலிசா தான் ஏகுவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதுவும் எதுக்கு? ஆகாபுவின் வம்சத்தார இல்லாமல் பண்ணுவதற்காகத்தான். சரிங்களா? நம்ம பார்த்து 9வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம். அங்க எல்லாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது எந்த விதமான ஆகாபு அழிவை சந்தித்தான் என்பதையும் நாம பார்க்கிறோம். ஆண்டவருடைய பராமரிப்பின் படியாக ஒரு போராளி விட்ட ஒரு அம்பு அவனுடைய உயிரை குடித்ததாக வேதத்துல சொல்லப்படுகின்றது. அதற்கு பிறகு ஆகாப் இறந்த பிறகு அவனுடைய மகன் ராஜாவாக வந்தான். அவனுடைய பெயர் யோராம். ஆகாபை கொன்ன எகு சும்மா இருக்கல, யோராமையும் கொன்றான். எங்க? இஸ்ரவேலின் நகரத்துக்கு வெளிப்புறமாக அவனை கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் சுகவீனமாக இருந்த இந்த யோராம பார்ப்பதற்காக வந்த ஒரு மனிதன் அவனையும் ஏகு விட்டு வைக்கல, அவனையும் கொன்று போட்டான். அதற்கு பிறகு இன்னொருத்தன் வந்தான், அகசியா என்பவன், யூதாவின் ராஜா. அவன் இஸ்ரேலுக்கு அங்க வந்திருந்த பொழுது ஏகு என்ன செய்தான்? யோராம் சுகவீனமாக இருந்த யோராம பார்ப்பதற்காக யூதாவின் அரசன் வந்திருந்த பொழுது இவன் அவனையும் கொன்றான் என்று பார்க்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக எல்லோரையுமே அழித்துக் கொண்டிருந்தான் ஏகு. ரெண்டு ராஜாக்கள் 8வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது இந்த அகசியாவை பற்றி அவன் ஒரு நல்ல அரசனா நம்ம வாசிக்கிறது இல்ல. ஏன்? அவனை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்துல, அவனும் கூட ஆகாபின் வழிகளிலே நடந்தவன் என்று அவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் ஆகாவை போல யோரோமை போல மோசமான அரசனாகத்தான் இருந்தான் இந்த அகசியா யூதாவின் அரசன். இப்ப இந்த நேரத்துல ஒரு கேள்விக்கு நம்ம ஒரு பதில் கொடுக்கணும். அகசியா, அதாவது யூதாவின் அரசனாக இருந்த அகசியாவை ஏகு கொள்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? என்ன நியாயம் இருக்கிறது? ஏகு ஆகாபினுடைய வம்சத்தார அழிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லி இருந்தார் என்பது உண்மை. இருந்த பொழுதும் யூதாவின் அரசனான அகசியாவை இவன் ஏன் கொல்ல வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. இப்ப இந்த கேள்வியை பார்க்கிற பொழுது எகு எப்படிப்பட்டவங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இனி தொடர்ந்து பார்ப்போம். இதற்கு பிறகாக எகு என்ன செய்தான்? யெசபேலையும் அவன் கொன்றான். அவன் எப்படி செத்தா? அவன் வீட்டு மாடியிலிருந்து அவன் தூக்கி எரியப்பட்டான். அப்படி எரியப்பட்டு அவன் விழுந்த பொழுது அவருடைய சோல்ஜர்ஸ், அவனுடைய போர் வீரர்களுடைய குதிரைகள் அவள் மேல ஏறி அவன் நசுங்கி செத்து போனான்னு பார்க்கணும். அப்ப குதிரைகள் அவன் அவருக்கு கீழே விழுந்து அவன் மேல ஏறி நடந்ததுனால அவளுடைய உடல் சிதைந்து ரத்தம் எல்லா இடத்திலும் கொட்டியதாக வேதத்துல வாசிக்கிறான். அதுக்கு பிறகு அங்கிருந்த நாய்கள் அவன் உடலை சாப்பிட ஆரம்பித்தன. அப்படி அவன் சாப்பிட்ட பொழுது அந்த இஸ்ரவேலினுடைய சரீரத்துல கொஞ்ச பாகங்கள் மட்டும்தான் மிஞ்சியதாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய தண்டனை மிகவும் கோரமாக அவளுக்கு வந்ததை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த ரெண்டு ராஜாக்கள் 10வது அதிகாரத்தை பார்க்கிற பொழுது இதுக்கு மேல தொடர்ந்து ஆகாபினுடைய 70 குமாரர்களையும் எகு கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். 10வது அதிகாரம் 1-10 வசனங்கள் வரையும் நீங்க வாசித்து பாருங்க. அந்த விவரங்களை நீங்க அதை பார்க்கலாம். அப்புறம் ஏகு அகசியா யாரு? யூதாவினுடைய அரசனான அகசியாவினுடைய 42 சகோதரர்களையும் கொன்றான். கொஞ்சம் விட்டு வச்சா கண்ணில் படுறவங்களெல்லாம் கொண்டு தீர்த்திருவானோங்கிற மாதிரி சுத்தி எந்த பக்கம் யாரை பார்த்தாலும் இவன் இல்லாமலாக்கி கொண்டிருந்தான். இப்ப அகசியாவினுடைய 42 சகோதரர்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அகசியாவுக்கு ரத்த உறவில் வந்த சகோதரர்களா நம்ம நினைச்சிடக்கூடாது. அதற்கான விளக்கம் வேதத்துல கொடுக்கப்படல. இப்ப இங்க 2 நாளாகமும் 22:8 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்னு பாருங்க. யெகூ ஆகாபின் குடும்பத்தாருக்கு அக்கினை நடப்பிக்கும் போது அவன் அகசியாவை சேவிக்கின்ற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரரின் குமாரையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல்ல இருந்தவங்களை கொன்னவன் இப்ப யூதாவிலையும் ஆரம்பிச்சுட்டான் சரிங்களா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு மேலாக இன்னும் அதிகமாக யெகூ செய்ததை நம்மால இங்க பார்க்க முடிகிறது. அவனுக்கு கொலை செய்வது அழிப்பது என்பது ரொம்ப ஆர்வத்தோடு அவனால செய்யக்கூடியதாக இருந்தது. அங்க அவ பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னதப்படி அவன் ஆகாவுடைய வம்சத்தை இல்லாமாக்குனது சரிதான். ஆனா அதுக்கு மேலேயும் அவன் அதிக அதிகமாக கொலைகளை செய்ய ஆரம்பித்தான். மனிதர்களை நிர்மூலமாக்கினான். அதுல அவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அவன் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தவனாக பார்க்கிறோம். 10 2 11 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனை சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே யெகூ இப்படியாக மனிதர்களை அரசர்களை எல்லாம் கொள்ளுவதிலே அவன் ஆர்வம் காட்டினான். ஆனால் அதை கர்த்தருக்கு செய்வதாக யெகூ நினைத்து செய்தான். இங்கதான் இதுல ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் எங்க யாரை பார்த்தாலும் தன் சுத்தி இருந்தவர்களை எல்லாம் கொன்று அதை தான் பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவருக்கு செய்வதாக நினைத்து செய்தான் என்று பார்க்கிறோம். ஒரு எல்லை இல்லாத அளவுக்கு அவன் இப்படி மனிதர்களை அழிக்க ஆரம்பித்தான். இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொன்னையும் பார்க்கணும். அதாவது இவர் செய்த காரியத்தை பற்றி அல்ல பிரச்சனை, என்ன விதமான ஒரு இருதய நோக்கத்தோடு அவன் செய்தான் என்பதுதான் நமக்கு இங்க பிரச்சனை. ஆண்டவர் ஆகாபினுடைய வம்சத்தை இல்லாமலாக்கு என்று சொன்ன பொழுது நிச்சயமாக அவர்களை சங்காரம் பண்ண சொன்னார், அழிக்க சொன்னார். ரத்தம் சிந்தாமல் அதை செய்ய முடியாது, அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா இவன் இருதய நோக்கம் எப்படிப்பட்ட இருதய நோக்கத்தோடு இவன் செய்தான் என்று பார்க்கிற பொழுது யெகூவினுடைய இருதயம் நல்லதாக இருக்கவில்லை என்று அறிந்து கொள்ளுகிறோம். ஏன் அவனுக்கு இப்படி ரத்தம் சிந்துவதில் அவனுக்கு ஆர்வம் இருந்தது, அதுல அவன் அதிக ஈடுபாடு காட்டினான், அதில் என்ஜாய் பண்ணினான்னு பார்க்கிறோம். ஆண்டவர் செய்ய சொன்னதுக்கு மேல அவன் போனதை இங்க காட்டுகிறது. ஆண்டவர் பழிவாங்குகிற தேவன் தான், வேதம் அதை சொல்லுகிறது. ஆனா அது மட்டுமல்ல, ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுகிற உண்மை, அந்த பழி வாங்குகிற அதே தேவன் நீதியான முறையிலே மனிதர்களே அவருடைய பாவத்துக்காக தண்டித்து பழி வாங்குகிற அதே தேவன் கிருபையின் தேவனாகவும் இருக்கிறார் என்பதை வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு கிருபையினுடைய மகத்துவத்தை ஜான் மார்க்ல நம்ம காலையில பார்த்தோம். ஒரு தவறு செய்த ஒரு மனிதன், அவன் நிச்சயமாக அந்த விஷயத்துல குற்றவாளி இருந்த பொழுதும் கூட தேவனுடைய கிருபை அவனை எப்படி மாற்றியது என்று பார்த்தோம். ஆகவே தண்டிக்கிற தேவன், பழிவாங்குகிற தேவன் கிருபையின் தேவனாகவும் வேதத்துல நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார். எங்கு பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை செய்தவர்களை அவர் கடுமையாக தண்டிக்கிறார் என்பதை வேதம் தெளிவாகவே சொல்லுகிறது. ஆனா அதே நேரத்தில் அந்த தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராகவும் இருக்கிறார்னு வேதத்துல வாசிக்கிறோம். இந்த நினைவையில் இருந்த மக்கள் பாவத்தை செய்திருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களை எல்லாம் நான் அழிக்க போகிறேன், அதுக்கு தவணையும் போட்டு கொடுத்தார், ஆனா நீ மனம் திரும்பு. அப்படி அவர் சொன்ன பொழுது அந்த நினைவை மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பிய பொழுது அந்த பழி வாங்குகிற தேவன் அவர்களை பழி வாங்கவில்லை, அவர்கள் பாவத்தை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல யெகூ கடவுள் இல்ல, அவன் கர்த்தர் இல்ல, அந்த ஆண்டவர்கிட்ட இருந்த அந்த கிருபை, அந்த கருணை காட்டுகின்ற அந்த இருதயம், ஒரு நீடிய பொறுமைய அவர்ல பார்க்கிறோமே, அதுல கொஞ்சத்தையும் நம்ம யெகூல பார்க்க முடியாததாக இருக்கிறது. அந்த யெகூ மனிதர்களோடு அவர்ல நடந்து நடத்தின முறையே தவறானதாக இருந்தது. ஆகவே இவன் ரத்தம் கொட்டுவதில் அதிக ஆனந்தம் கண்டவனாக நாம் அந்த பகுதியில் இருந்து அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது அவனுடைய பிரச்சனை என்ன, யெகூ ஆணவம் கொண்டவனாக இருந்தான். காலையில கூட நான் சொன்னேன், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு கூட இருக்கக்கூடாத ஒண்ணு ஈகோ. எழுதி வச்சிருங்க, இஜிஓ அப்படின்னு ஒரு போர்டு எழுதி நம்ம படிப்பறையில வச்சுக்கிறது கூட நல்லது. ஏன்னா இது ரொம்ப அடிக்கடி அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்கும், அது எங்க இருக்கோ அது ஆபத்து தான். இப்ப இவன்ல அது அளவுக்கு மீறியே இருந்துச்சு. அவன் ஆணவம் பிடித்தவன். தமிழ்ல இதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஆணவம், அகங்காரம், மமதை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு தமிழ்ல வார்த்தைகள் இருக்குது ஒரே ஒரு காரியத்தை குறிக்கிறதுக்கு. இவன் ரொம்பவும் பெருமை கொண்டவனாக இருந்தான். பெருமை ரொம்ப மோசமானதுங்க, எங்க பெருமை இருக்கோ அந்த அவன தெரிஞ்சிடணும். வீழ்ச்சி ரொம்ப தூரத்துல இல்ல, புரியுதா உங்களுக்கு, வீழ்ச்சி ரொம்ப தூரத்துல இல்ல. இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களா இல்லையா, யாரு ஒரு கொரோனா வைரஸ் வந்து வென்டிலேட்டர் வரையும் போயிடுறாங்களோ அவங்க திரும்ப வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா அதுக்குதான் மருந்தே இல்லையே. ஆகவே இவன் இருதயம்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் மூச்சாவது விடட்டுங்கிறதுக்குதான் வென்டிலேஷன்ல போடுறது. ஆனா அவன் உடம்பு ரொம்ப மோசமா இருந்தா அது மருந்து இல்லை, அது ஒன்னும் செய்ய முடியாது, ரெண்டு நாளைக்கு இருக்கலாம், அப்புறம் போயிட வேண்டியது. இந்த மாதிரி எங்க பெருமை இருக்கிறதோ அது அதிகரிக்க அதிகரிக்க அந்த இடத்துல எதை பார்க்கலாம், வீழ்ச்சி பக்கத்திலேயே இருக்குன்னு தான் அர்த்தம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யெகூ ஆணவன் கொண்டவன். ரெண்டு ராஜாக்கள் 10:9-10 யெகூ பத்தி நம்ம என்ன வாசிக்கிறோம், மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி, அதாவது இஸ்ரேல்ல இருந்த லீடர்ஸா இருந்தாங்க ஆளுகிறவர்கள் அவர்களை எல்லாம் பார்த்து இவன் என்ன செய்ய சொன்னான், நீங்கள் நீதிமான்கள் அல்லவா, அதான் அவன் வந்து சொன்னான். எல்லா மக்களையும் பார்த்து நீங்கள் நீதிமான்கள் அல்லவா, ஏன் இப்பதான் ஆகாபினுடைய 70 குமாரர்களையும் கொன்னு சீத்தாச்சு, அது முடிஞ்ச பிறகு இதான் அவன் சொல்றான், யூ ஆர் ரைச்சஸ், நீங்கள் எல்லாம் நீதிமான்கள் அல்லவா. அவள் செய்த செயலை பார்த்து யெகூ சொன்ன வார்த்தைகள் இது. இங்க யெகூவை பார்க்கிறோம், ரத்தம் கொற்றுறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவன், அவனுடைய இருதயமே மோசமாக இருந்திருக்கு, ஆனா அவன் மற்றவர்களை பார்த்து நீதிமான்கள் அல்லவா என்று சொல்லுகிறான். நான் செய்யறதுல எல்லாம் எந்த விதமான தப்புமே இல்ல, அது சரியானதுங்கிற ஒரு எண்ணம் யெகூல இருந்தது. அது அவனுடைய பெருமையினால வந்தது. அவனுடைய இருதயம் சரியானது அல்ல, இட்ஸ் எ கரப்ட் ஹார்ட். அவன் பெருமை அவன் கண்ணை மறைச்சிருச்சு. ஈகோ பெருமையை பத்தி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அது நம்ம சரியா எதையும் பார்க்க விடாது. அதாவது எந்த ஒரு காரியத்தையும் சரியான விதத்துல நிதானித்து தீர்மானிக்க அது விடாது. அதான் பெருமை கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக உண்மையிலேயே அது பெருமை செய்யும். அதுதான் அவனுடைய பிரச்சனை. இங்க அவனுக்கு பெருமை அதிகரித்து போய் அவன் சுயநீதி காரணம் அவன் பார்க்கிறான். தன்னுடைய இன்னொரு பிரச்சனை பெருமையில பெருமை கண்ணை மறைச்சிடும். பெருமை நமக்கு சரியான விதத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யாது. அந்த பெருமை நம்ம இருதயத்தை பார்க்க உதவாது, பார்க்கவே வைக்காது. பெருமைக்காரன் செய்யற ஒரு பெரிய தப்பு மற்றவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். பாருங்க, மற்றவங்களை தான் அவனுக்கு குறை செய்ய வரும். இனி மற்றவங்க பக்கம் குத்த சாட்டுகிறாயே, மூணு பேரால் உன்னை நோக்கி பார்க்குதுங்கிறத அவனுக்கு பார்க்க வராது. இது பெருமை பண்ற அநியாயம். அவன் தன்னுடைய குறைகளை பார்க்க மாட்டான். இங்க எகுவோ அவன் இருதயத்தை பார்க்கறதுக்கு அவன் அந்த காரியத்தை அவன் செய்யவே இல்லை. அவன் மற்றவர்களை பார்த்தான், மற்றவர்களை நீதிமான்கள் சொல்லுகிறான். அவனுடைய கை ரத்தம் துவைந்திருந்த கை. இதே நேரத்தில் அந்த ரெண்டு ராஜாக்கள் 10:9-10 ஆரம்ப வசனத்தை மட்டும்தான் வாசித்தேன், தொடர்ந்து வாசிப்போம். 9 வசனத்துல மறுபாடு, இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே, ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொண்டவன் யார்? 10 வசனம், ஆதலால் கர்த்தர் ஆகாவின் குடும்பத்தாருக்கு விரோதமான சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்று சொன்னார். அவனுடைய வார்த்தையெல்லாம் ரொம்ப பெருமையான வார்த்தைகளா இருக்குது. அவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இவன் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார்னு அவன் சொன்ன பொழுதும் கர்த்தர் சொன்ன விஷயங்கள்ல தனக்கு பிடித்ததை தெரிந்து அதுதான் இங்க சொல்லுகிறான். கர்த்தர் சொன்ன காரியங்களை முழுமையாக புரிந்து கொண்டு அவன் சொல்லவில்லை. ஆகவே இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் தான்ங்கிற மாதிரி இவன் அந்த வார்த்தைகளை தெரிவு செய்து சொல்லுகிறான். இவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆகாபின் வம்சம் அழிந்திருக்கிறது. அப்படி அது செய்வது ஒரு கர்த்தர் செய்ய சொன்னது உண்மைதான். எகுவை அவர் மனித கருவியை பயன்படுத்தினதும் உண்மைதான். அப்படியே இருந்த பொழுதும் எகு அதை தான் செய்ய முடிந்ததற்கு கர்த்தருக்கு நன்றியே தெரிவிக்கல. அவெல்லாம் தன்னைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தா, தன்னை பத்தி தான் பெருமையா பேசினானே தவிர ஆண்டவருக்கு எந்த விதமான ஒரு நன்றியும் அவன் தெரிவிக்கவில்லை. ஏன்? பெருமைக்காரன்கிட்ட இல்லாதது எதுவா இருக்கும்? தாழ்மை. தாழ்மை அவன்ல பார்க்கவே முடியல. இப்ப நம்ம 2 ராஜாக்கள் 10:15-17 வரையும் வாசிப்போம். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாவின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, உன் இருதயம் என் இருதயத்தோடு செமையாயிருக்கிறது போல உன் இருதயமும் செமையாயிருக்கிறதா என்று கேட்டான். எவ்வளவு எனக்கு அடிக்கடி வார ஒரு வார்த்தை இதுதான் சொல்லிடுவோம், கொழுப்பா இல்லையா? அது என்ன சொல்றான்னு பாருங்க. என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாயிருப்பது போல உன் இருதயமும் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். எவ்வளவு பெருமகாரன்னு பாருங்க. அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபொழுது கர்த்தர் எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீரும் அளவும் சங்காரம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோனதாபு யாரு? இவன் வந்து ரேகாபின் வம்சத்துல அந்த வழியில வந்தவன் தான் இந்த யோனதாபு. சரிங்களா? இந்த யோனதாபு அவனை சேர்ந்தவர்களும் அந்த இஸ்ரவேல அந்த பாரம்பரிய வழியில போகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டான். அப்ப இஸ்ரவேல் வந்து அந்த காலத்துல விவசாயம் செய்கிறத விட்டு விட்டு ஆடு மேய்க்கிற காரியத்துல ரொம்ப கவனம் செலுத்தி கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாம பாகால் ஆராதனை, அதாவது புறஜாதி தெய்வமான பாகாலையும் பாகாலை சேர்ந்த குட்டி தெய்வங்களையும் அங்க ஆராதனை செய்கிறது இஸ்ரவேல்ல பெருகி போய் காணப்பட்டது. இதெல்லாம் எரபோவாம் ஆரம்பித்து வைத்ததுன்னு நம்ம பார்த்திருக்கிறோம் வேதத்துல. தான் பெத்தேல் என்ற இடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவன் கோயில் கட்டி மக்களை புறஜாதி தெய்வ வழிபாட்டுல ஈடுபடுத்தினான். அவன் செய்த பெரிய பாவம். அதனாலதான் வேதம் பூரா இவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய வழி நடத்தினான்னு எரபோவாம பத்தி எழுதி இருக்குது. இப்ப இந்த பாகால் ஆராதனை எல்லாம் கூட கூட இஸ்ரவேல்ல என்ன நடந்தது? விவசாயம் செய்கிறதுல அவங்களுடைய எண்ணம் கருத்து அதிகமாக இருந்தது. ஆகவே இந்த ரேகாபின் வம்சத்திலே வந்தவர்கள் ரேகபைட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த யோனதாபு உட்பட அவர்கள் பழைய வழிகளுக்கு போகணும், அதாவது ஆண்டவருடைய வழிகளுக்கு திரும்பி போகணும். நாட்டில் கர்த்தருடைய வழிபாடு மட்டுமல்ல, எல்லா செய்கைகளும் கர்த்தருடைய வழியின்படி இருக்கணும்னு ரொம்ப ஆர்வம் காட்டினார்கள். ஆகவே ஏகு கர்த்தருடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக அவர்கள் ஏகு செய்ததை, அவன் செய்த இந்த புரட்சிகரமான காரியத்தை ஆதரித்தார்கள். ஆகவே யோனதாபு இங்க எகுவ வந்து சந்திக்கிறான். சந்தித்த பொழுது அந்த 16வது வசனத்துல என்ன இவன் எகு சொல்லுகிறான், வா என்னோடு வந்து கர்த்தருக்காக நான் காட்டுகின்ற பக்தி வைராக்கியத்தை பார் என்று சொல்லி, அந்த சமாரியாவில் ஆகாபின் வழியில யார் யார் மிஞ்சி இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் அழித்தான்னு பார்க்கிறோம். இது சுத்த பெருமைக்கு காட்டுற காரியம். அவன் தன்னை பத்தி பறைசாற்றி கொள்ளுகிறான். இருதயம் கெட்டு போய் எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு மதிப்பு கொடுக்காம தன்னுடைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிறான்னு பார்க்கிறோம். இதே நேரத்தில் இங்க எகு செய்த இன்னொரு காரியம், உண்மையாகவே அந்த பக்தி வைராக்கியம் இருந்த யோனதாபினுடைய நோக்கங்களை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக எகு பயன்படுத்திக்கிறத பாருங்க. இந்த இடத்துல ஏன் நான் பக்தி வைராக்கியம் மிகுந்தவன் யோனதாபுக்கு சொல்லுகிறான், ஆனா உண்மையிலேயே இவனுடைய வைராக்கியம் பக்தி வைராக்கியம் இல்லை. டேவ் மேரக் எழுதின அந்த புஸ்தகம் வெளியிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த புத்தகத்துல பக்தி வைராக்கியத்தை பத்தி ரொம்ப அதிகமாகவே ஆராய்ந்து எழுதி இருக்கிறேன். இப்ப பக்தி வைராக்கியம் இருக்கிற இடத்துல என்னென்ன இருக்கும், பக்தி வைராக்கியத்துக்கு எதிரான போலி வைராக்கியம் என்ன என்பதெல்லாம் அருமையா அந்த மனுஷன் விளக்கி நமக்கு போதிச்சிருக்குது. அந்த புத்தகத்திலையும் வாசிக்கலாம். இவனுகிட்ட இருந்தது பக்தி வைராக்கியம் இல்ல, இது உலகத்தை சேர்ந்த ஒரு வைராக்கியம், இது ஆவிக்குரிய வைராக்கியம் இல்ல. ஏது செய்த அத்தனையும் கூட தன்னுடைய பெயரின் பெருமைக்காகவும் செய்தானே தவிர கர்த்தருடைய மகிமைக்காக அவன் எதையும் செய்யல. ஆகவே இவன் அகங்காரம் பிடித்த, ஆணவம் அதிகமாக பிடித்திருந்த ஒரு மனுஷனாக அவனை பார்க்கிறோம். இனி மூணாவது, எகு ஏமாற்றுக்காரனா இருந்தான். இப்ப இதுவரையும் சொன்ன காரியங்கள் இருக்கிறவங்கிட்ட இது சும்மாவே வரும், ஏமாற்று காரியங்கள். ஏன்னா அவன் எதை செய்யறதெல்லாம் செஞ்சு அதை பக்தி வைராக்கியத்துக்கு அடையாளமாக வெளிப்புறமா காட்டி இருக்கிறான்னு பாக்குறோம். அவன் ஏமாற்றுக்காரனாகவும் இருந்தான். அவன் எந்த விதத்துல பாகாலனுடைய ஆராதனைய அழித்தான்னு பாருங்க, அதை இங்க வேதம் சொல்லுகிறது. 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையும் 10ல வாசிக்கிற பொழுது அங்க அதை நம்ம பார்க்கிறோம். 18வது வசனத்துல இவன் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறான். என்ன செய்கிறான் இவன், யார் யாரு பாகால துதிக்கிறாங்களோ ஆராதனை செய்யறாங்களோ அவங்க எல்லாரையும் வரும்படியாக செய்தான். என்ன வர சொல்லி என்ன சொன்னான், ஆகாபை விட தான் பாகாலுக்கு அதிகமாகவே செய்ய போவதாக அவன் சொன்னான். அவங்க யார் யார் பாகால ஆராதித்தார்களோ அவர்கள் எல்லாம் பாகாலுக்கு பழி கொடுப்பதற்காக கோவில்ல கூடும்படியாக சொன்னான். இது ரொம்ப தப்பு. ஏன் தப்பு, இது ஏமாத்து வேலை. அவன் உண்மையை சொல்லல, பாகாலை ஆராதிக்கிறதுக்காக அவங்க எல்லாம் வரும்படியாக அவர் சொல்லல, ஆனா அந்த மக்களை அப்படி அவன் நம்பும்படியாக செய்தான். உண்மையிலேயே அவன் பாகாலை ஆராதிக்கிறவனா தன்னை காட்டி ஆகாபை விட இன்னும் அதிகமாக தான் பாகாலுக்கு செய்ய போவதாக அந்த மக்களை நம்ப வைத்து அவர்கள் எல்லாம் திரட்டினான்னு பாக்கிறோம். அவருடைய உண்மையான நோக்கம் என்ன, அப்படி வருகிற பாகால ஆராதனையாளர்கள் எல்லோரையுமே அழிப்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. அப்ப அந்த பாகால ஆராதனையாளர்கள் எல்லாமே இஸ்ரவேல திரண்டார்கள் பாத்தீங்களா. அவங்களை எல்லாம் கூட்டினது மட்டுமல்ல, அந்த பாகால ஆராதனையாளர்களுக்கு மத்தியில உண்மையாகவே பாகால ஆராதிக்காத எவருமே இருக்காதபடியும் அவள் முன்னெச்சரிக்கையா பார்த்து கொண்டாள். அப்ப வந்தவர்கள் எல்லாமே பாகாலுக்கு ஆராதனை செய்து ஆரம்பித்த பொழுது இவன் என்ன செய்தான், அவ்வளவு பேரையும் ஆலயத்தில் இருந்த அவ்வளவு பேரையும் தன்னுடைய ஆட்களை வைத்து கொலை செய்ய ஆரம்பித்தான். அது மட்டுமல்ல, அவர் எல்லாரையும் அழித்து ஆகாலுக்காக கட்டப்பட்டிருந்த தூண் அதையும் அழித்து அவனுடைய ஆலயத்தையும் நிர்மூலமாக்கினான்னு பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஏகு இப்படியெல்லாம் புறஜாதி தெய்வத்தையும் அந்த புறஜாதி தெய்வத்தை வணங்கினவர்களை எல்லாம் இந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தோட ஒரு பெரிய ஏமாத்து வேலையை செய்து அழித்து போட்டானேன்னு அவனை பாராட்டுறதான் நம்ம நினைக்கலாம். ஆனா அது தவறு, இது ஒரு ஏமாத்து வேலை. அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய நோக்கங்கள் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கல. ஒரு காரியத்தை செய்வதற்கு அவன் தவறான வழியை நாடினாங்கிறத பார்க்கும். ஒரு பொய்யை சொல்லி அவ்வளவு பேரை நம்ப வைத்து அத்தனை பேரையும் அவன் இல்லாமல் ஆக்கினான்னு பார்க்கணும். சில பேர் இங்க ஆகி பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை நம்ம முடிக்கணும், அதை முடிக்கிறது தான் முக்கியமே தவிர எந்த வழிகளில் போய் அந்த காரியத்தை முடிக்கிறோங்கிறது முக்கியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவும் மோசமான ஒரு எண்ணம், ஒரு கருத்து. அவங்க சொல்றத பொறுத்த அளவுல நம்ம ஒரு கெட்ட வழிகளை பின்பற்றி ஒரு நல்ல காரியத்தை செய்யலாங்கிற மாதிரி அவர்கள் வாதிடுறாங்க. சரிங்களா, ஒரு காரியத்தை முடித்து விடுவது, அதை முடிக்க நாம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை நியாயப்படுத்தாது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்றாரு ஓய்வு நாள நீ எனக்கு கொடு. ஓய்வு நாளை ஏற்படுத்தியது நான், அதை நான் ஏற்படுத்திய காரணம் என்னுடைய மக்கள் அந்த நாளில் அந்த நாளை எனக்கு கொடுத்து என்ன மட்டுமே ஆராதிக்கணும். உண்மையிலேயே அந்த நாளில் நாம செய்யக்கூடிய காரியங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அந்த நாள் அவருக்கு சொந்தமானது, அவருக்கு சொந்தமான அந்த நாளை அவருடைய போதனையின்படி அவருடைய ஆராதனையில செலுத்தணுங்கிறது தான் அவருடைய எண்ணம், கருத்து, விருப்பமும் கூட. அதை கட்டளையாகவே நமக்கு அதை கொடுத்திருக்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து எனக்கு டபுள் சேலரியில வேலை இருக்குது ஓய்வு நாள்ல, இப்ப அதை செஞ்சா அத நான் மிஷின் வேலைக்கு கொடுக்கலாமா இல்லையா, கோயிலுக்கு உண்டியலுக்கு கொடுக்கலாமே, சாதாரண நாள்ல இது கிடைக்காது எனக்கு, ஆகவே இது டபுளா கிடைக்கிறதுனால கொஞ்சம் நீங்க அதை பொறுத்துக்கிட்டா அதை நான் செய்து ஆண்டவருக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப பாஸ்ட் இருக்கு, அது குழு குழுன்னு இருக்கும் தான். நம்ம இடத்துல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற, அவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை ஆண்டவருடைய கட்டளையை மீறி நிறைவேற்ற பார்க்கிறான். அவருடைய கட்டளையை மீறி அவனுக்கு சேவை செய்ய முடியாது. இன்னொரு உதாரணம் சொன்னா, சில பேர் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ற நேரம் எவ்வளவோ சொன்னாலும் மண்டையில இறங்காது, போயிட்டு அவிசுவாசிய கல்யாணம் பண்ண துடிக்கிறது. இனி அந்த ஆசையை நிப்பாட்டிக்க முடியல, நமக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயா அப்படி பண்ணா ஒரு அவிசுவாசி ஆண்டவர்கிட்ட கொண்டாந்த மாதிரி இருக்காது, இப்படி எப்ப இப்படி ஒரு அவிசுவாச கல்யாணம் பண்ணவன், இவன் தான் அவ கோயிலுக்கு போனானே தவிர ஒரு நாள் அவன் ஆண்டவரை ஆராதிக்க வர்றதில்லை. ஆகவே நம்ம என்ன வழிகள், ஒரு காரியத்தை செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியத்தை ஆண்டவருடைய வழிகளை மீறாம செய்யணும். புரியுதுங்களா, இதெல்லாம் இந்த கொரோனா காலத்துல வைரஸ் காலத்துல இப்படி எல்லாம் மீட்டிங் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆன்லைன்ல. நியாயம்தான், லட்சம் சத்தியம் கேட்கறதுக்கே வழி இல்லை. நம்ம தான் எங்கேயும் கூட முடியாதபடிய அரசாங்கம் எல்லாம் நல்லதுக்கு தான் அதெல்லாம் செய்திருக்கு. ஆனா இந்த நேரத்திலயும் நம்ம கவனமா இருக்கும், ஐடியாஸ் பக்கு பக்கம் நமக்கு வரும், பிசாசு தான் இருக்கிறான் கொடுக்கறதுக்கு. ஏன் இப்ப எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி வெளிய நீங்க ஆராதனை பண்ணலாம்னு சொன்னா இப்படியே உட்கார்ந்து பழகி போன நமக்கு சார், இங்கிருந்து கார்லயோ வண்டியிலயோ ஏறி கோயிலுக்கு போகணுமே, இதை கொஞ்சம் தள்ளி போட்டா என்னது? அப்படி போற நேரத்தில் வைரஸ் வந்துட்டா என்ன செய்யறது? அப்படின்னு ஐடியாஸ் வரும் பாத்தீங்களா. ஏன் இது நமக்கு பழகி போயிடுச்சு? அப்ப இப்படி செஞ்சுக்கிட்டு போறது அனாவசியத்துக்கு தேவைக்கு மேல இழுக்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா பிசாசு நம்ம இதயத்துல போடுவோம். என்ன எனக்கும் இப்படி பெட்ரோல் செலவெல்லாம் செலவழிச்சு கோயிலுக்கு போகாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது பிடிக்கும்னா செய்யறது சரியானு பார்க்கணும். ஏன்னா பெட்ரூம் பக்கத்துல தான் இருக்குது, ரொம்ப தூரம் இல்லை இங்க வர்றதுக்கு படிப்பறைக்கு. ஆனா செய்யறது சரியானது மட்டுமல்ல, செய்யற வழிகளும் சரியாக இருக்கணுங்கிறார் ஆண்டவர். ஆனா ஏகு அது சரியான வழிகள்ல போகலங்கிறது தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப வேதம் தெளிவாகவே நமக்கு சொல்லுகிறது என்ன, சபை எல்லாம் ஆராதனை எல்லாம் நம்ம நடத்துகிற பொழுது அது ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் அந்த ஆராதனையை நடத்தணும்னு சொல்லுகிறது. அவர் பாட்டுக்கு சொல்லியிருந்தா நீ என்ன ஆராதனை பண்ணு, ஆனா நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நம்ம பண்ணலாம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல, நீ ஆராதனை செய், ஆனால் என்னுடைய வழிகளை மீறாமல் அந்த ஆராதனையை செய்யு சொல்லியிருக்கிறார். அதனாலதான் அனாவசியத்துக்கு சேர்ச்சில் ட்ரம் அடிக்க கூடாது, தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, ஆண்டவர் சொல்லாத காரியங்களை அதை புகுத்த பார்க்க கூடாது. இப்படியே கூட ஆன்லைன்ல நம்ம ஆராதனை செய்து கொண்டு போகிற பொழுது நான் ஆரம்பத்திலேயே சொன்னா இல்லையா, எல்லாம் அமைதியா அழகா உட்கார்ந்துருக்கும். யாராவது பெட்ல உட்கார்ந்துகிட்டு இந்த செய்தியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா இறுதியும் சரியில்லைன்னு தான் அர்த்தம். நம்ம வீட்டிலேயே இருந்தா கூட ஆலயத்துல இருக்கிற மாதிரியான ஒரு புனித எண்ணத்தோட கவனத்தோட இருக்கணும். ரொம்ப பேர் அப்படி எல்லாம் ஒழுங்கா இருக்கிறீங்க, எனக்கு பிடிச்சிருக்குது. இப்ப நானே உங்க பொண்ணுக்கு பெட்ரூம்ல இருந்து வந்த மாதிரி வந்து நிக்கலையே, எப்படி ஆலயத்துக்கு போகணும் எங்க சபைக்கு, அதே மாதிரி தான் வீட்டுல இருந்தாலும் நிக்கிறேன். ஏன், நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்கணும், என்ன செய்யறோங்கிறத நம்ம யோசிச்சு செய்யணும். ஏன் தவறான வழியில போவது என்பது ரொம்ப ஈஸியா வந்துடும், நல்ல வழிகள்ல போறதும் ஆண்டவருடைய வழிகள்ல போறதும் தான் லேசா மனுஷனுக்கு வராது. யெகூவுக்கு எல்லாம் தவறா செய்துதான் பழகி இருந்தது. ஆனா இவன் கட்டளை கர்த்தருடைய கட்டைகளில மீறி தன்னை பெருமைப்படுத்துவதற்காக எல்லாம் செய்து கொண்டான்னு பாக்கணும். இனி நாலாவதா கடைசியா இந்த யெகூவை பத்தி நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, அவன் வெளிப்புறமாக மட்டுமே கர்த்தரை விசுவாசித்த ஒரு போலி விசுவாசியாக இருந்தான். வெளிப்புறமாக மட்டுமே கர்த்தரை விசுவாசித்த ஒரு போலி விசுவாசியாக இருந்தான். ஆங்கிலத்தில் சொன்னா இஸ் அ ஃபால்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெய்த். இப்ப இந்த 10வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் கடைசி பகுதிக்கு வருகிற பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. இப்ப அதுல பாருங்க, 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 31-33 ஆனாலும் யெகூ, ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபியாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசிரியர் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளெல்லாம் முறியடித்து யோர்தான் துவக்கி கிழக்கிலுள்ள அர்னோன் நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீழேயாத்திலும் பாசானிலும் உள்ள காதிய ரூபேனியர் மனுசேயர்களுடைய தேசமாகிய கீழோயாத் முழுவதையும் முறிய அடித்தான்னு பார்க்கிறோம். ஏன் இதெல்லாம் நடந்தது? கர்த்தருடைய கட்டளைகளை எகு பின்பற்றி நடக்காததுனால. பாக ஆராதனைய அழிக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்தான், நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் அதே ஆர்வத்தோடு அதே தீவிரத்தோடு கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்கு அவனுடைய இருதயத்துல இடம் இல்லாம இருந்துச்சு. பாத்தீங்களா, அவன் இருதயத்துல இடம் இல்லாம இருந்துச்சு. அவனுடைய இருதயம் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதற்கு இடமே கொடுக்கல. அவன் முழுமையாக கர்த்தருடைய பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் அல்ல, வெளிப்புறமாக அதை செய்தான். ரொம்ப பாரம்பரிய சபையிலாம் அந்த பிஷப்னு இருக்கிறாங்களா இல்லையா, பிஷப்னு வச்சுக்கிறது, பாஸ்டர்னு கூட பேர் வச்சுக்கிறது. இது ஏன் செய்யற, எதுக்கு செய்யறன்னு ஒரு 10 நிமிஷம் அவனை ஒரு அறையில போட்டு அடைச்சு உண்மையாவே சொல்லுன்னு கேட்டா அவனால ஆவிக்குரிய விதத்துல பதில் சொல்ல தெரியாது. ஏன், கடமைக்கு தான் செய்து கொண்டிருக்கிறானே தவிர அதனால வர பணத்துக்கோ எதுக்கோ அவன் இறுதிய மாற்றம் அடையல, அங்க உண்மைக்கு இடம் இல்லை. இதே போலத்தான் இந்த யெகூவும் கூட, அவனுக்கு கர்த்தருடைய கட்டளைகள்ல பிடித்தம் இருக்கல, அவன் ஆண்டவருக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கல, அவனுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது, சில காரியங்களை செய்யணும்னு அவன் துடித்தான். அந்த காரியங்கள் அவனுக்கு பிடித்தமான காரியங்கள், அது கர்த்தருக்கு பிடித்தமான காரியங்கள் அல்ல, கர்த்தரத்திலிருந்து வந்த காரியங்கள் அல்ல. அவனுடைய ஜீல், அவனுடைய வைராக்கியம் போலியானது, அது மனுஷத்தனமானது. எது எது தனக்கு ஆர்வத்தையும் தனக்கு ஒரு இன்பத்தையும் கொடுக்குமோ அதையெல்லாம் தெரிவு செய்து கர்த்தருடைய பெயரை சொல்லி செய்தவனாக இருந்தான் யெகூ. வெளிப்புறமாக அவனை பார்த்த பொழுது ஏதோ கர்த்தருக்காக பணி செய்கிற மாதிரி தெரிந்ததே தவிர உண்மையிலேயே அவன் கர்த்தருடைய மனிதனாக இருக்கவில்லை. தனக்கு எது வசதியாக இருந்ததோ அந்த காரியங்களை அவன் ரொம்ப தீவிரத்தோடு செய்தான். வேதம் யெகூ பத்தி என்ன சொல்லுதுன்னு பாருங்க, கடைசியா ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. 31வது வசனம், அவனுக்கு எந்த கவலையும் இருக்குல்ல, ஆண்டவனுடைய பேச்சை கேட்டு நடக்கணும். பாத்தீங்களா, எப்படி வெளியில நல்ல செயலாகவும் நீதியான செயலாகவும் தெரிகிறபடி மக்களை ஏமாத்தி நம்ம சுயநீதிக்காக பாவத்தை செஞ்சுட்டு போயிடலாம். நமக்கு இங்க பெரிய வார்னிங் இருக்குது, ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. இத பத்தி ஸ்போஜன் என்ன சொல்றாரு தெரியுமா, அதாவது பெரிய பாப்டிஸ்ட் பிரசங்கியாகிய ஸ்பர்ஜன் யெகூவை பத்தி சொல்லுகிற பொழுது, இந்த கர்த்தருடைய அதாவது அவர் அழிக்கும்படியாக சொன்னார் இல்லையா, ஆகாபுடைய வம்சத்தை அழிக்கும்படியாக சொன்ன அவருடைய கருவியாக இருந்தது சரிதான், ஆனால் அவனுடைய இருதயம் சரியாக இருக்கவில்லை. அவன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறவன், எதையும் செஞ்சிடணும்னு துடிக்கிறான். இது ஸ்போஜன் எழுதுறாரு. அதையும் தன்னுடைய முழு மனதையும் அதுல ஈடுபடுத்தி ரொம்ப ஆர்வத்தோடு அந்த காரியத்தை கர்த்தருக்கு செய்வதாக அவன் செய்தான். பாகால் ஆராதனையை தூக்கி எறிந்தான், உண்மையிலேயே ரொம்ப உடனடியாகவே அதை தூக்கி எறிந்தான். ஆனால் அதே நேரத்தில் அவன் புறஜாதி தெய்வங்களை ஆராதிப்பதையும் விட்டுவிடவில்லை. பாகால் ஆராதனைக்கு முடிவு கட்டின அவன் யெரோபாம் ஏற்படுத்தி வைத்த அந்த சிலை ஆராதனையில் தொடர்ந்து ஈடுபட்டு நாட்டு மக்களையும் ஈடுபட வைத்தான். ஒரு புறம் பாவத்தை வெறுக்கிற மாதிரி இருந்து, இன்னொரு புறம் அதே பாவத்தை அவன் நேசித்தான்னு பார்க்கிறான். அவனுடைய இருதயத்துல அந்த தேவனுடைய அவர் இருக்க வேண்டிய உண்மையான ஒரு தெய்வ பயம் அவன் இருதயத்திலேயே இருக்கலன்னு சொல்றாரு ஸ்பர்ஜன். அவன் யாரு அப்ப, கூலிக்கு மாரடிக்கிற ஒருவன் மாதிரிதான் அவன் இருந்தான். ஸ்பர்ஜன் தொடர்ந்து சொல்லுகிற பொழுது, ஒரு ஹையர்ட் சர்வன், கூலிக்காக வேலை செய்கிற ஒருவன் மாதிரிதான் அவன் இருந்தான். அதுக்காக அவனுக்கு ராஜ்யம் கிடைத்தது, அரசு கிடைத்தது, ஆனால் அவன் கர்த்தருடைய பிள்ளையாக ஒருபோதும் இருக்கவில்லை, அவன் கர்த்தருடைய பணியை செய்யவில்லை. ஒரு சிங்கம் ஒரு தீர்க்கதரிசிய அழித்தால், ஒரு கேடான ஒரு தீர்க்கதரிசிய சிங்கம் அழித்ததுன்னு வேதத்துல வாசிக்கிறான் இல்லையா, ஆனா சிங்கம் சிங்கமா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு. அதே போலத்தான் யெகூ, யெகூவை பொறுத்த அளவில் ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், அவன் உலகத்து அக்கறைகள் கொண்ட மனிதனாக இருந்தான். தவக்கணம் அதிகமான மனிதனாக இருந்தான். அவரை பார்க்கிற பொழுது அங்க எல்லாம் மாம்சத்தை தான் பார்க்கிறோம். ஒரு கவனமாக கர்த்தருக்காக தாழ்மையோடு கீழ்ப்படித்து நடக்கிற காரியத்தை அவனில் நாம் பார்ப்பதே இல்லைன்னு எழுதியிருக்கிறாரு. பிரசித்தி பெற்ற சுயதரித்த பாப்டிஸ்ட் பிரசங்கியான ஸ்பர்ஜன், அவன் வெளிப்புறமாகத்தான் ஒரு விசுவாசிய போல பக்தி வைராக்கியம் போல நடித்தானே தவிர அவனுடைய செயல்கள் அத்தனையும் உலகத்து மனிதனுடைய செயல்களா இருந்தது. ஆனா கர்த்தருக்காக செய்வதாக காட்டிக்கொண்டு அவன் அதை செய்திருக்கிறான்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இங்க நமக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. என்ன தெரியுமா, அடிக்கடி மற்றவங்களை குறை சொல்றோம் பாருங்க, மற்றவங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டுற போக்கு ரொம்ப பேருக்கு இருக்கு. ஆனா அப்படி செய்தவங்க தாங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை பார்க்க மறுக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொருத்தனுடைய பாவத்தை வெறுக்கிற மாதிரி ஒரு எண்ணம், அது சும்மா போலித்தனமா பக்தி வைராக்கியத்துக்கு ஒரு அறிகுறி மாதிரி தெரியும். ஆனா நம்ம என்ன கேட்கணும், உடனே அதே பாவம் நாம செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. நமக்கிட்ட அதுல இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். எந்த விதத்துல நம்ம அதை வென்று வெற்றிவாக சூடியிருக்கிறோம்ன்றத கேட்டு பார்க்கணும். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது. ஏன், மற்றவங்க பாவத்தை எகு பார்த்தான், பெரிய பக்தி வைராக்கியம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் அழித்தான். கத்த சொன்னது எதையுமே அவன் செய்யலையே, அவன் தன் இருதயத்தை பார்க்க மறந்துட்டானே. கர்த்தருடைய கருவியாக இருந்த பொழுதும் கூட அவனுடைய இருதயம் அந்த கர்த்தருக்காக எதையுமே செய்யவில்லை. ஸ்பர்ஜன் மறுபடியும் சொல்லுகிறார், மற்றவங்களுடைய பாவத்தை பார்த்து வருத்தப்படுகிறது ஆதங்கப்படுறதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடியதுதான். ஆனால் நம்ம இருதயத்துல அப்படி செய்வதனால நம்ம இருதயத்துல கிருபை இருக்கிறது என்பதற்கு அது அடையாளம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், மற்றவங்களுடைய பாவத்தை பார்த்து ஐயோ அது தப்பே அப்படின்னு சொல்லுகிறது ஒரு பாராட்டக்கூடியது. இருந்த பொழுதும் நம்ம இருதயத்துல கிருபை இருக்கிறது என்பதற்கு அது அடையாளம் அல்ல. ஏன்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற சில உயர்ந்த மனுஷங்க கிட்டையும் அதெல்லாம் இருந்திருக்கு. புரியுதா, எவ்வளவோ தப்பு மனுஷன் செய்யறத காந்தி வெறுக்கலையா? இருக்காத காந்தி பக்திமானா? இல்லையே. மற்றவருடைய பாவத்தை வெறுக்கும் குணம் பாராட்டக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் அதில் ஒருவனில் கிருபை இருக்கிறது என்பதற்கு அது அடையாளம் அல்ல அப்படின்னு ஸ்பர்ஜன் சொன்னதை நினைச்சு பாருங்க. கடைசியில ஏகு கர்த்தருடைய தண்டனையை சந்திக்க வேண்டி வந்தது. ஏன், ஆண்டவர் அந்நாட்களில் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார்னு வாசிக்கிறோம். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் முறியடித்தான். இதுவும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தது. ஏன், ஏகு அளவுக்கு மீறி போய் அநியாயம் செய்ததுனால. ஏகு வாழ்ந்தது, ஏகு இஸ்ரவேலை ஆண்டது 28 வருடங்கள். 28 வருடங்கள் வாழ்ந்து அவன் மனம் திரும்பாமலேயே மடிந்து போனான். கர்த்தருடைய வார்த்தைக்கு பக்கத்துல வந்த மனுஷன், கர்த்தர் தன்னுடைய காரியத்தை செய்வதற்காக பயன்படுத்தி கொண்ட மனிதன், பொதுவான கிருபையின் கீழே வந்த மனிதன் அவன். இருந்த பொழுதும் அதுல எதையுமே அவன் பயன்படுத்திக்கல. இப்ப என்ன இங்க இருந்து படிக்கலாம், சில பாடங்களை இங்க படிப்போம். கடைசியா, நம்முடைய வைராக்கியம் ஒரு போதுமே போலி வைராக்கியமா இருந்துடக்கூடாது. நம்ம வைராக்கியம் எப்பொழுதுமே போலி வைராக்கியமா இருந்துடக்கூடாது. ஒரு மனுஷன் பக்திமானாக வெளிப்புறமாக மட்டும் இருந்து விசுவாசத்தை கொண்டிடாமல் இருந்து விடலாம். புரியுதுங்களா? ஒரு மனுஷன் ஒரு ரிலிஜியஸ் மேனா இருக்கிறாங்கிறதுக்காக அதை ஃபெய்த்ஃபுல் மேன் அர்த்தம் இல்லை. ரொம்பவும் ரிலிஜியஸா இருக்கிறவங்களை பார்க்கலாம், இந்த சிஎஸ்ஐ அந்த மாதிரி சேர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறவங்களாம் பைபிளையும் தூக்கிக்கிட்டு ரொம்ப பணிவா நல்ல அருமையா கிளீன் உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலையா? திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை மட்டும் அவங்க எப்படி வாழ்றாங்கிறத பாக்குற பொழுது தெரியும் அது எந்த அளவுக்கு உண்மை. அவங்களுடைய ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, வேத அறிவு இருக்காது, பாவங்களை செய்கிறத குறைத்து கொள்ளுகின்ற ஒரு துடிப்பு இருக்காது. அது போலியா ஏதோ ஒரு விசுவாசி மாதிரி நடிக்கிறதுல ஒன்னும் பெருசே இல்லை. ஆகவே நம்முடைய வைராக்கியம் வந்து எப்பவுமே போலி வைராக்கியமா இருந்து விடக்கூடாது. ஏகவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்பது அந்த போலி வைராக்கியத்தான். உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவருக்காக செய்யணுங்கிறது நல்லதுதான். ஒண்ணுமே செய்யாம ஆண்டவருக்காக எந்த விதமான ஒரு துடிப்பு இல்லாம ஒரு அமைதியா அது கோயிலுக்கு போறதும் வாரதும் ஒண்ணு செய்யாம இருக்கிறதுலயும் பிரயோசனமே இல்லை. ஆனா அந்த உணர்ச்சி வேகம் அந்த துடிப்பு எல்லாம் போலியானதாக இருந்து அது உண்மையான பக்தி வைராக்கியத்தின் அறிகுறியா இல்லாமல் இருக்கிற பொழுது அது ஒரு பெரிய ஆபத்து. உண்மையா நமக்கு பக்தி வைராக்கியம் இருந்ததுன்னா அது நம்ம வேதத்துல வாக்குற ஹெசிக்கியான்னு ஒரு அரசனை வாசிக்கிறோமே அவனை போல இருக்கணும். அது உண்மையான பக்தி வைராக்கியம். பாத்தீங்களா, உண்மையாக எங்க பக்தி வைராக்கியம் இருக்கிறதோ அது பக்திக்குரிய காரியங்களை தான் அது செய்யும். ஆனா போலியான வைராக்கியம் அது உண்மையான மனம் திரும்புதலில் இருந்து வருவதல்ல, அதுல பக்தியான கிரியைகளை நம்ம பார்க்க முடியாது. ஒரு போலியான ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன் பெரிய காரியங்களை செய்ய முடியும், ஆனா அதே நேரம் மறுபிறப்பே அடையாதவனாகவும் அவன் இருந்து விட முடியும். எகுவில் அதை தான் பார்க்கணும். வெளிப்புறமா பார்க்கிற பொழுது அவன் பெரிய ஹீரோ மாதிரி தானே தெரியுது, ஆனா அவன் ஹீரோ இல்ல, அவன் வில்லன். ரெண்டாவது, ஒரு மனிதனுடைய செயல்கள் தான் அவன் இருதயத்துல என்ன இருக்குன்னு காட்டும். ஒரு மனிதனுடைய செயல்களை பார்க்கிற பொழுது அவனுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவன் ஒரு பாவகரமான செயல்களை செய்து கொண்டு போகிறவனாக இருந்தால் அவன் இருதயம் சரியானது இல்லைங்கிற தீர்மானத்துக்கு நம்ம ஈஸியா வந்துடலாம். பாத்தீங்களா, ஏன் கிருபை உள்ள மனுஷன் கிருபைக்குரிய காரியங்களை கர்த்தனுடைய வார்த்தையின்படி செய்து கொண்டு போவான். ஆகவேதான் நம்ம எப்பவுமே கர்த்தனுடைய காரியங்களை செய்கிற பொழுதும் கர்த்தனுடைய வழிப்படி அந்த காரியங்களை செய்கிறதா பார்த்துக்கணும். அவருடைய வழிப்படி செய்யாவிட்டால் அது ஆபத்து, அது தவறு, ஆண்டவருடைய வார்த்தை அதை வெறுக்கிறது. ரொம்ப பேருக்கு இது செஞ்சு முடிச்சிட்டா போதும் அதுதான் முக்கியம் பாக்குறாங்களே தவிர எப்படி செய்யணுங்கிறதுல கருத்து காட்டுவதில்லை. எப்படியாவது செய்திடணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறது நல்லது, ஆனால் அந்த செய்து முடிக்கணுங்கிறத கர்த்தருடைய வழிகளின்படி போய் முடிக்கிறதுல நம்ம கவனத்தோட இருக்கணும். ஏன் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார்? சாலமோனுக்கு தான் கோயில் கட்ட சொன்ன பொழுது அவ்வளவு அளவுல இருந்து அவ்வளவையும் ஆண்டவர் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டுல என்ன ஆராதின்னு சொன்ன ஆண்டவர் லேவியர் பொத்தகத்தையே கொடுத்தார். இப்படித்தான் நீ பலிகளை கொடுக்கணும், சடங்குகளை செய்யணும், என்ன ஆராயணும், ஆராதனை செய்யணும். தன்னுடைய வழிகளை பின்பற்றாம எந்த காரியங்களையும் நாம செய்வது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாது. அதனால நீங்க கவனமா பார்த்துங்க, நம்முடைய ஆர்வங்களுக்கு ஆர்வ கோளாறா மாறிடக்கூடாது, அதுக்கு ஒரு கட்டு போட்டு வச்சிருக்கணும். சரியான வழியில போகிறோமா, சிந்திக்கிறோமா, நம்ம செய்யறது ஆண்டவருடைய வழிமுறையாக இருக்கிறதா, வேதத்துக்கு பொருந்தி போகிறதா, வேத வழிகளா இருக்கிறதாங்கிறத பார்க்கணும். இல்லாட்டி நம்முடைய இருதயம் எங்க இருக்குங்கிறத அது காட்டுறதா இருக்கும். அதனாலதான் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுடைய மெத்தடு அவன் ஃபாலோ பண்ற மெத்தடும் வழிமுறைகளும் அவன் இருதயத்தை காட்டுறதா இருக்கும். இப்ப மூணாவதுதான், இந்த இடத்துல நம்ம ஏகுவ கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஏகு இஸ்ரவேலனுடைய அரசன், ஆனா இயேசு கிறிஸ்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்தார். ஏன் ஒரு பாவமான பாவம் உள்ள ஒரு மனுஷன், குறைபாடுகள் உள்ள மனிதன், மனம் திரும்பாத உலகத்து மனிதன், ஆனா இயேசு கிறிஸ்து தன்னில் எந்த விதமான பாவத்தையும் கொண்டிருக்காத பூரணராக தேவனுடைய ஒரே குமாரனாக இருந்தார். ஏகு தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய எந்த கட்டளைகளையும் பின்பற்றியதும் இல்லை, நிறைவேற்றியதும் இல்லை. அவன் ஆண்டவரை அப்ரிசியேட் பண்ணவே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து மானுடராக இந்த உலகத்துக்கு வந்த பொழுது ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏகு அநேகம் பேரை கொன்றான். அவன் உண்மையிலேயே தன்னுடைய ஆவியையும் கொன்றான், தன்னுடைய ஆத்மாவையும் கொன்றான். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில பலியாக கொடுத்து அநேகம் பேர் ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு பரிகார பலியை செலுத்தினார்னு பார்க்கிறோம். ஆண்டவுடைய நியாய தீர்ப்பு ஏகு மேல் வந்தது, பாத்தீங்களா? ஏகு மேல வந்தது, அவன் தப்பிக்கவே முடியல, அது அவனை அழித்தது, அவனுடைய இருதயம் அழிந்தது. ஆனால் நமக்கு மேல வந்திருக்கின்ற நியாய தீர்ப்பை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னே தாங்கி தன்னையே ஒரே பலியாக கொடுத்து நாம விடுதலை அடைவதற்காக பெரிய காரியத்தை செய்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லி. ஏகு ஒரு சாதாரண மனிதன், வாழ்க்கையில மனம் திரும்புதல் மறுபிறப்பு எதையும் அடையாமல் இறந்து போகிற மனிதன். வெளிப்பார்வைக்கு அந்த அதிகாரங்களை நம்ம வாசிக்கிற பொழுது ரெண்டு ராஜாக்கள்ல அவன் ஏதோ ரொம்ப தீவிரத்துக்காக பக்திமான் மாதிரி கர்த்தருக்கு பணி செய்தவனா தெரியுமே தவிர உண்மையிலேயே ஆண்டவருடைய அன்பு அவன் இருதயத்திலேயோ வாழ்க்கையிலேயோ இருக்கல. நீங்க எங்க இருக்கிறீங்க? இதெல்லாம் கதை மாதிரி கேட்டுட்டு போறதுனால ஒரு பிரயோசனமும் இல்லை. நம்ம எங்க இருக்கிறோம்னு கேட்டு பார்க்கணும். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஆண்டவருக்காக பணி செய்கிறதாக வெளிப்புறமாக காட்டி போலித்தனமாக வாழ்ந்து இறந்து போகலாங்கிறத நம்ம பார்க்கிறோமா இல்லையா? கொஞ்ச நாள் உலகத்துல வாழ்ந்தாலும் அது ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கும். யார் குடியிருக்கிறது உங்க இதயத்துல கேட்டு பாருங்க. ஆண்டவராக ஒரே தேவனாக இருக்கிற ஜீவன் உள்ள அந்த இயேசு கிறிஸ்து உங்க இதயத்துல குடியிருக்கிறாரா, இல்ல வேறு தெய்வங்களுக்கு அங்க இடம் கொடுத்திருக்கிறீங்களா, இல்ல அந்த உலகத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா? யாருக்காக நீங்க வாழ்றீங்க? இந்த COVID-19 காலத்துல கேட்க வேண்டிய கேள்வி இல்ல இல்லையா? இது கேட்க வேண்டிய கேள்வி, அவசியமான கேள்வி. யார நம்ம ஆராதிக்கிறோம்? யாருக்காக நம்ம வாழ்கிறோம்? நம்ம இருதயத்துல இருப்பது யார்? எதிர்காலத்தில் நம்ம ஒழுங்கா இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டா எதுக்காக அந்த ஆசைப்படுறீங்க? யாருக்கு பணி செய்வதற்காக? யாருக்காக உங்க பிள்ளைகளை வளர்க்க பாக்குறீங்க? நம்ம கேட்டு பார்க்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்காக இல்லாமல் இருந்தா, உண்மையான ஆண்டவர்ல இருக்கின்ற ஒரு பக்தியினால இல்லாமல் இருந்தா, ஆகாபு வம்சம் மாதிரியும் இந்த யெகுவப்பவங்களை தான் நம்ம வாழ்க்க முடியும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு யாரும் தப்ப முடியாது, கிறிஸ்தவர்களை தவிர. உண்மையான விசுவாசிகள் அந்த இயேசுவை நேசிப்பதாலே, அந்த இயேசுவுக்காக வாழ்வதனாலே அவர் பரலோகம் போக போகிறார். நீங்க யாருக்காக வாழ்கிறீர்கள்? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே தேரணும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் கூட நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக யெகு என்ற மனிதனின் மெய்த்தன்மையை நாம் அறிந்து கொள்ளும்படியாக எமக்கு காட்டி தந்திருக்கிறேன். கர்த்தாவை, எத்தனையோ பேர் போலியான வைராக்கியத்தை கொண்டு யெகுவை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீர்தான் எல்லோருடைய இருதயத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறேன். நீர்தாமே பெரிதும் கிருபை பாராட்டி இப்படியான ஒரு தவறான எண்ணங்களையோ பெருமையையோ கொண்டு வாழ்ந்து விடாமல் உண்மையாகவே மனம் திரும்புதலோடு மெய்யான விசுவாசத்தோடு உமக்காக வாழ நீர் கிருபை பாராட்டும். இந்த ஓய்வு நாளிலும் நீர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். நீர் ஜீவனுள்ள தேவன், இந்த உலகங்களை எல்லாம் படைத்த தேவனாக இருக்கிறேன். இந்த இக்கட்டான காலப்பகுதியிலும் நீர் எங்களுக்கு புத்தியையும் ஞானத்தையும் கொடுத்து உம்முடைய வார்த்தைகள் நேரத்தை செலுத்தி வாசித்து சிந்தித்து உம்முடைய வழிகளை கற்றுக்கொண்டு ஜெபித்து உமக்கு விசுவாசமாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே, எந்த விதத்திலும் பிசாசு எங்களுடைய இருதயங்களில் தவறான ஆலோசனைகளை பதித்து விடாத படிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த வருகிற காலங்களிலும் கூட உம்முடைய அன்பை ருசி பார்த்து உமக்காக வாழ நீர் எங்களுக்கு பெரிதும் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.